கவிஞன் வாழ்ந்திருந்தான். வாய்த்திட்ட ஊரின் மனுஷர்களோ அவன் பெருமை அறியாதார், எனினும் மதியாதார் யாருமிலர். மாகவிஞன் புகழைக் கேட்டறிந்து கிளர்ச்சி தரும் கவியமுதம் வேட்டு கேண்மை குலநாட்டமுறும் கிறுக்கர் ஒரு சிலரும் பாட்டரசன் வாழ்கின்ற பர்ணகுடில் தேடி பல சமயம் வருகின்ற வழக்கம்தான் என்று தான் பாடிய புகழ்கவிகை என்ற குறுங்காப்பியத்தில் விவரித்த கவிஞர் திருலோக சீதாராம் தன்னைத்தான் தன் சரித பொருளாக இந்த வரிகளில் ஆக்கி வைத்திருக்கிறார். கவிதையா திருலோகத்தை கேட்டால் போதுமே என்று நிலவிய காலம் ஒன்று உண்டு. 1940களின் தொடக்கத்தில் கோவைக்கு புகை வண்டியில் செல்கிறார் கவிஞர். திரு ஊபா குமாரசுவாமி என்ற நண்பரும் உடன் செல்கிறார். பெட்டியில் அமர்ந்ததும் எதிரிருக்கையில் அமர்ந்திருந்த கோட்டும் ஷூட்டும் சால்வை போர்த்தி அமர்ந்திருந்த தன் தேசிய உடையைக் கண்டு முறைப்பதும் வெறிப்பதுமாக இருப்பதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டவராய் கவிஞர் நண்பர் குமாரசாமியிடம் பேச ஆரம்பித்து பின் கவிதை பாட்டு ஆங்கில கவியின் தமிழ் கவியாக்கம் என்று ஏகப்பட்ட ரகளையாகச் செய்துவிட்டு வெறித்த கோட்டும் சூட்டும் ஆர்வத்தில் தன்னை மறந்து இருக்கையின் நுனியில் வந்திருப்ப சேரும் இடம் வந்ததென்று இறங்குகிறார் கவிஞர். தம்மை மறந்து அந்நிய கலாச்சாரத்தின் பிரதிநிதிகள் அதற்குள்ளாகவா இறங்கப் போகிறீர்கள் என்று கேட்கவும் கவிஞரின் பதில் எஸ் லைட்னிங் இஸ் ஃபார் எ மோமெண்ட் ஓன்லி என்று வருகிறது. ஆம், தன் கவிதை பொழிவின் மயக்கால் நம் கருத்தில் மின்னல் போல் தோற்றி மறைந்த மா கவிஞன் திருலோக சீதாராம். முதன் முதலில் இந்த பெயரை 68-69 கேள்விப்பட்டேன். நான் 10 வயது சிறுவனாக இருந்த பொழுது நாமக்கல்லில் என்னுடைய பேச்சிற்கு பல பேச்சாளர்களில் ஒருவனாக, அதுவும் சிறுவனாக, தலைமை தாங்க வரப்போகும் ஒருவராக அறிந்தேன். கூடவே தந்தையின் கவிஞரை பற்றி விவரிப்பு மனதில் பதிந்துவிட்டது. ஆள் பார்த்தால் வாமனன் போல் குள்ளமாக இருப்பார், ஆனால் பேச ஆரம்பித்து விட்டால், கவிதை தொடங்கிவிட்டால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரளயமாடி திருவிக்கிரமனாக உயர்ந்து விடுவார். அவரிடம் பேர் வாங்கிவிட்டால் பெரிய காரியம்தான். இதுதான் என் தந்தை அளித்த விவரணம். நாமக்கல் கவிச்சோலை ஆனதும் நாழிகை வட்டில் நற்றமிழ் நரவம் ஊற்றித் தரும் குடுவை ஆனதும் நினைவுகளில் இன்றும் தட்டாமாலை ஆடி வருகின்றன. அந்த மனிதர் அவ்வாறு கவிதைமயமான பாதிப்பை தன் சூழலில் பதிக்கக்கூடியவராக இருந்தார். இவ்வாறு சொல்லிவிட்டு ஓய்ந்து விடலாம். ஆனால் அந்த பாதிப்பை அவர் எவ்வாறு செய்தார்? ஏன் அந்த பாதிப்பு மிக பல மற்றையோரால் செய்ய இயலவில்லை? எத்துணையோ முக்கிய தகவல்களும் பெருப்பெருத்த சம்பவங்களுமே நினைவை விட்டு நீங்கிய சுவடு தெரியாமல் மறைந்துவிடும் இயல்பு வாய்ந்த உலகில் இத்தகைய ஒருவரின் கவி பொழிவு, கவி பேச்சு, கவிதை சூழல், கவித்துவமான ஆளுமை ஏன் காலத்தில் எதிர்த்தோடி வேர்பாவ வேண்டும்? அவர் யார்? அப்படி என்ன அவர் கவிதையை பற்றி சொல்லிவிட்டார், கவிதையாக வாழ்ந்துவிட்டார்? இந்த கேள்விகள் அவர் இருந்த காலத்திலேயே விதை கொண்டு அவர் மறைந்தபின் கப்பும் கிளையுமாக எழுந்து நிற்கின்றன என் மனத்தில். ஒன்று நிச்சயமாக சொல்ல முடியும், மதம், கடவுள், மோட்சம், விண்ணுலகம், முக்தி, பெருநிலை, வீடு என்னும் பெயரா பேரு, புன்புலால் யாக்கை நீத்து புலை மனம் செறுத்து புவியும் நடுவானும் கடந்து போகி அப்பாலுக்கப்பாலாய் ஆன்ற பரமநிலையில் அப்பாடா என்று ஊன்றி நிற்றல், இவை எல்லாவற்றையும் விட இலக்கியம், குறிப்பாக கவிதை என்பது மிகச்சிறந்த வரப்பிரசாதம், மானிட வாழ்வின் தனித்த மகத்துவம். இந்த இலக்கிய பேற்றிற்காகவே மனித பிறவியே வேண்டும் இம்மாநிலத்தே என்று தேவாரத்திற்கு எதிர்க்கடை வைக்க துணியும் அளவிற்கு தன் நிகரில்லா பெருமை தருவது கவிதை என்ற எண்ணம் திண்ணியராக திகழ்ந்தவர் திருலோகம் என்பதில் ஐயமில்லை. எனக்கு தெரிந்த வரையில் கவிதையை பற்றி இந்த அளவிற்கு துணிகரமான மனநிலையை கொண்டவர்கள் தமிழில் இதுவரையில் இருந்ததில்லை. மகாகவி பாரதியையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். கவிதையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். கவிதையையே வாழ்வின் முடிந்த பெரும் பயனாக உணர்ந்தவர்கள், உணர்ந்த வண்ணம் உரைத்தவர்கள், உரைத்த வண்ணம் உறுதியுடன் இறுதி வரையில் நின்றவர்கள் என்று பார்த்தால் இல்லை என்ற அளவிற்கு அருமைதான். கவிஞர் மறைந்தது 1973 மார்ச் 1972 எழுதுகிறார். இப்போதைக்கு நமக்கு தமிழில் கவிதையும் ரசனையும் ரசிகர்களும் என்ற வட்டத்திற்கு வெளியே உள்ள உலகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. ஒவ்வொரு கணமும் இனிமை, ஒவ்வொரு மாற்றமும் விளையாட்டு. எதிலும் சிக்கி உழலாத மனம், வாழ்க்கை நன்றாகவே இருக்கிறது. அப்படியென்றால் வாழ்க்கையின் வேதனையைக் கண்டு விதிர்ப்புற்று தலை புதைத்து தப்பியதாக கனவு காணும் நெருப்புக்கோழித்தனமாக கவிதையை கையாண்டாரா என்றால் அதுவும் இல்லை. மத்தியதர வகுப்புக்கும் கீழே துவங்கிய வாழ்வில் சிறுவயதிலேயே தந்தையை இழந்து தானே பிள்ளை பருவமும் பொறுப்பின் புருவமும் சுமந்து சுதாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் வாழ்வில் எதிர்ந்த அனைத்திலும் பட்டு உழலாமல் உருவு காத்து நின்ற மனநிலை அவரை பேச வைக்கிறது. சொந்த அச்சகம், சொந்த பத்திரிகை, இதுதான் சோற்றுக்கும் விதி, இலக்கியத்திற்கும் பணி. நாட்டின் அரசியல் நிலை, பொருளாதார அமைப்பு, சமூக மாற்றங்கள், கல்வி நிலை, விஞ்ஞான தொழில்நுட்ப பெருக்கம், உழவின் வளர்ச்சி, இந்திய அந்நிய கலாச்சார பரிமாற்றங்களின் பரிமாணங்கள், இவை அனைத்தும் கவிஞரின் கவித்துவம் உள்ளடக்கிய அக்கறைகள். கவிஞர் தனக்குத்தானே புரிந்து கொண்ட கவித்துவத்தை பற்றி கோடி காட்ட வேண்டுமானால் அவருடைய சித்தார்த்தன் மொழிபெயர்ப்பு நூலில் வரும் வரிகள் பொருத்தமாக இருக்கும். கற்க விரும்பும் நூல் ஒன்றை படிப்போன் எழுத்துக்களையும் இடையிட்டு குறிகளையும் வெறுத்து ஒதுக்குவதில்லை. அவை ஏதோ வேண்டாத அகாரணமான வரி வடிவங்கள் என்றும் மாயை என்றும் கொள்ளாமல் அவற்றை விரும்பி எழுத்தெழுத்தாக படிக்கிறான். கான் பொருளை உற்று நோக்கி இனம் பிரித்து உணர்ந்தான். இவ்வுலகில் தனக்குரிய இடத்தை அவன் நாடினான். இல்லாவிட்டால் ஸ்ரீரங்கத்தில் நண்பர் ஒருவர் வீட்டு மொட்டை மாடியில் இரவு முழுதும் விடிய விடிய இலக்கியம் கவிதை செல்லாவம் என்று தன்னை மறந்து இருப்பவர் மறுநாள் பார்த்தால் கோவையில் தொழில் மேதை ஜிடி நாயுடுவுடன் தொழில் முன்னேற்றம் பற்றி அக்கறையும் ஆழமும் மிக்க கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல் எப்படி சாத்தியமாகியிருக்கும்? உனக்கு ஏதேனும் தர வேண்டும் போல் இருக்கிறது, என்ன வேண்டும் சொல் என்று கேட்ட ஜிடி நாயுடுவிடம், திருச்சி கல்லூரி பள்ளிக்கூட அமைப்பு ஒன்றிற்கு பஸ் ஒன்று வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொண்டு அதிலேயே வந்து சேர்ந்து கல்லூரியில் கொடுத்துவிட்டு ஏதும் நடக்காதது போல் மீண்டும் தன் எழுத்துப்பணி, அச்சகம், பத்திரிகை என்று தொடர வேண்டுமானால் அவருடைய மனப்பான்மைதான் கவிஞனுடையதா, அல்லது கவிதையையே காசாக்க துடிக்கும் மற்றைய பலருடையதா? கவிதை ஒரு வாழ்நெறி என்ற கோட்பாட்டிற்கு அவர் பொருள் தந்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. நான் தமிழ் கவிஞன் வந்திருப்பதாக சொல் என்று கவிஞர் சொல்லி அனுப்பதையும் அனுப்பியதும் படுத்த படுக்கையாக கிடந்த ராஜாஜிக்கும் அதன் பொருள் புரிந்திருந்தது என்பதை வேறு எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? உங்களை காட்டிலும் உங்கள் கவிதைகளே எனக்கு அதிகம் மதிப்புடையவை என்று முகத்தின் எதிரிலேயே கூறிய கவிஞரை பாவேந்தர் பாரதிதாசன் சுற்றியிருந்தவர்களை பார்த்து, அவண்டா தமிழன், நீ வேண்டியதில்லை, உன் கவிதை எனக்கு போதும் என்று சொல்கிறானே அவன் மறத்தமிழன், அஞ்சா நெஞ்சுடையவன் என்று பாராட்ட முடிந்ததற்கு வேறு என்ன காரணம்? பாரதிதாசனே அதை விளக்குகிறார். இவன் உயர்ந்தான், அவன் தாழ்ந்தான் என்னும் இன வேற்றுமை ஓர் அணுவும் இல்லான். எவன் பொதுவுக்கு இட சூழ்ந்தான் அவன் தாழ்ந்தான், அகுதியில்லான் உயர்ந்தான் என்று நுவல்வதிலே திருலோகம் அஞ்சா நெஞ்சன் தக்க நூற்கள் ஆய்ந்தோன் என்று. இத்தகைய கவி பெருமிதம் அவரிடம் சூழலிட்டுக் கொண்டிருந்ததற்கு இக்கட்டுரையாளனும் அத்தாட்சி. கவிதையை மட்டும் பார்த்த அவருடைய செவிகள் கண்ணில் தெரியும் மேல் தோற்றத்தை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை என்பதற்கு சான்றாக என் நினைவில் குமிழிடும் சம்பவம் ஒன்று. நான் அப்பொழுது சிறுவன், மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தவன். வீட்டிற்கு வந்திருந்த கவிஞரிடம், தந்தையார், இவன் ஏதோ கவிதை என்று சிலவற்றை எழுதி கொண்டிருக்கிறான், நீங்கள்தான் அதை கேட்டு அவனை சரியான வழியில் செலுத்த வேண்டும் என்று கூறினார். மகிழ்ச்சியும் பயமும் கலந்த மனநிலையில் குறிப்பேட்டின் கடைசி பக்கத்தில் எழுதி வைத்திருந்த கவிதை ஒன்றை படித்து காண்பித்தேன். வானிலிருந்து ஜோதி ஒன்று வந்ததாகவும் அது கடவுள் என்று தோற்ற அதனிடமே கடவுளை இல்லை என்பாரும் உளது என்பாருமாய் கூறுவோர் பலராக இருக்கும் அதிசயத்தை கேட்பது போல் ஆரம்பிக்கும் அந்த கவிதை. அந்த ஒளியும் அதற்கு பதிலாக தானே அனைவருள்ளும் இருந்து அனைத்து விதமாகவும் உரைப்பதாகவும் கூறியது மேலும் அதிசயமாக இருக்க, விழித்த என்முன் இருந்து எங்கு சென்றதோ அச்சோதி என்னுள்ளே மறைந்தது என்று முடித்திருந்தேன். உற்று குவிந்த முகத்தில் ஏதோ ஒரு பெரும் புதையலையே கண்டுவிட்டது போல் ஆர்வம் ததும்ப, அங்குதான் அந்த கடைசி வரியில்தான் இருக்கிறது கவிதை என்று கவிஞர் ஆர்ப்பரித்தது என் நினைவில் பதிந்து கவிதையை இனங்காணும் பயிற்சியை எனக்கு தந்திருக்கிறது. அவர் சொன்ன பின்னர்தான் என்னுடைய கவிதையே எனக்கே புதிய ஒளியில் அல்ல, எழுதும் கணத்தில் இருந்த சுய ஒளியில் தெரியத் தொடங்கியது. நான் அவரிடம் எதிர்பார்த்த எதிர்வினை, பேஷ், நன்றாக எழுதுகிறாயே, மேற்கொண்டு நிறைய எழுது, நன்கு படியும் என்பது போன்ற உபதேசத்தைத்தான். ஆனால் அவரோ கவிதையை மட்டும்தான் பார்த்தார். அப்படி அவர் இயற்றிய கவிதை தவம்தான் என்ன? எந்த நோன்பிருந்து அத்தகைய சித்தி கைவரப்பெற்றவரானார்? கவிதைகளை மனப்பாடம் செய்யும் பயிற்சியா, அல்லது வாக்சாலமாக உரையாற்றும் திறமையா? இவைகளை வைத்துக் கொண்டு அவரை அடையாளம் காட்டுவோரும் உண்டு என்றாலும் கவிதை என்னும் கட்டழில் களிபொங்கி ததும்ப அவர் கை கொண்ட குளிகை என்ன என்று நாம் அவர் எழுத்துக்களிடையே, அவர் பேசிய பேச்சுக்களிடையே, அவர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிடையே தேடி துருவி பார்த்தால் சில தடயங்கள் தகவல்கள் கிடைக்கின்றன. உதாரணமாக கவிஞர் எழுதுகிறார் தனது இலக்கிய சுவை என்ற கட்டுரை ஒன்றில், தமிழ் கவிதைகளை அவற்றின் துணிப்பொருளும் கற்பனை வண்ணமும் பொலிய இசைத்துக் காட்டும் இயல்பு எனக்குண்டு. கவிதைகளை இசைப்பதில் நான் கையாளும் முறையை மகிழ்ந்தவர் பலராயினும் அம்முறையை விளக்கிக் காட்டுமாறு என்னை அணுகுவோர் வெகு சிலரே. இன்னும் சிலராவது இதை கொள்ள வேண்டும் என்பது என் ஆசை. இவ்வாறு கவிதை இசைப்பதில் உள்ள சூற்றமும் என்ன? எவ்வாறு இசைத்தால் தமிழ் கவிதை தன் ஆழ்பொருள் சுரந்து நிற்கும் என்பதற்கு ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்தது நினைவிற்கு வருகிறது. திருவரங்கத்தில் ஒரு நாள் மாலை, அப்பொழுதுதான் தந்தை அலுவலகத்திலிருந்து வந்திருந்தார். வாசலில் கவிஞர் கூப்பிடும் குரல் கேட்க, வந்த அலுப்பெல்லாம் எங்கோ மறைந்துவிட எங்கள் அனைவருக்கும் பொழுதே பொன்னாக மாறத் தொடங்கியது. கவிஞர் வந்திருக்கிறார் என்றதும் எதிர்சாரியில் இருந்த ஒரு தமிழ் பேராசிரியர், பெயர் வேண்டாம் என்று நினைக்கிறேன், கவிஞரை பார்த்து பேசிவிட்டு போவதற்காக வந்தார். வந்தவர் பாரதியை பற்றி உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பித்து, பாரதி கவிதைகளை சொன்னாலே உணர்ச்சி நமக்கும் வந்துவிடும் அளவிற்கு அமைந்திருக்கிறது. உதாரணமாக, வீரத்தீரு விழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் உடன் நின்றே என்ற பாடலின் ஆரம்ப வரிகளை சாதாரணமாக இசை கூட்டி ராகத்திற்கு ஏற்ப பாடுவது போல பாடத் தொடங்கினார். பாடகர்கள் சாதாரணமாக இப்படித்தான் பாடுகிறார்கள் என்பதால் எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமாக தெரியவில்லை. ஆனால் கவிஞரால் பொறுக்க முடியவில்லை, பாய்ந்தார், நிறுத்துங்கள், தமிழ் கவிதையில் அதற்குள்ளேயே இசை அமைந்திருக்கிறது. நெடிலை நீட்டி குறிலை குறுக்கிச் சொன்னால் அந்த இயல்பான இசை தன்னை போல் வெளிப்படும். அதை விட்டுவிட்டு நீங்கள் யார் புதிதாக ஒரு இசையை அதன் மேல் ஒட்ட வைப்பதற்கு? நெடிலையும் குறிலையும் குற்றுயிராக அடித்துவிட்டு நெடிலை நீட்டினால் போதும் குறிலை குறுக்கினால் போதும் இந்த சூட்சமம் ஒரு தமிழ் படித்த முண்டத்துக்கும் தெரிய மாட்டேன்கிறது என்று பொழிந்து தள்ளிவிட்டார். எங்களுக்கு ஒரு பக்கம் பேராசிரியரைக் கண்டு ஐயோ பாவம் என்ற அனுதாபம்தான். என்றாலும் அன்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம்தான் எத்தனை மதிப்புடையது! அதை அந்த பேராசிரியரும் உடனே உணர்ந்து கொண்டார் என்பதையும் சொல்ல வேண்டும். அந்த பாடத்திற்கு பின் தமிழ் கவிதை எங்களோடு எவ்வளவு நேசம் கொள்ளத் தொடங்கியது என்பது அனுபவத்தில் கண்ட பலன். ஆனால் கவிஞரின் இந்த ஒளிவு மறைவற்ற உண்மையான எதிர் இயக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் அவரா, வல்வாயர், கர்வி என்று தங்கள் காயங்களைத்தான் தடைவிட்டு கொண்டு போனார்கள். இவ்வாறு இயங்கும் போது கவிஞர் எந்த உண்மையில் உணர்வுக்கால் ஊன்றி நிற்கிறாரோ அதே உண்மையில் ஊன்றி நின்றுதான் ஒரு சிறுவன் எழுதிய கவிதையை கண்டதும் அவனுடைய கவிதை வரிகளையும் கவனித்திருக்கிறார். கவிதையை கண்டதும் மகிழ்ச்சியும், செவி காணும் கவிதையை சொல்பவர் மறைக்க முயல்வதைக் கண்டு சீற்றமும் எனக்கென்னவோ ஒன்றாகத்தான் தெரிகிறது. உணர்ச்சிகள் என்ற வடிகாலின் பிரிவை கணக்கில் எடுக்காமல் ஊற்றுக்கண் ஒன்றே என்று பார்த்தால் இது புரியும். இந்த உண்மை உணர்வின் உறப்பு அவர் வாழ்வில் நெடுக தலை தூக்கி நின்றதை பல சம்பவங்கள் சான்று பகர்கின்றன. 8ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பை தொடர முடியாத நிலை அவருக்கு சாபம்போல் தோற்றம் கொண்ட வரமாகவே அமைந்துவிட்டது. உண்மை உணர்வும் சுயசிந்தனையும் வயிற்றுப்பாட்டு கல்வி முறை என்ற வல்லரக்கன் கைகளில் சிக்கி நெறிப்புண்ணாமல் பிழைத்தன. கவிஞரின் அருமை தோழர், உயிர் தோன்றல் தஞ்சை திரு தீன ராமச்சந்திரன் அவர்கள் கூறும் ஓரிரு சம்பவங்கள் நினைவிற்கு வருகின்றன. அவற்றில் ஒன்று இங்கு பொருத்தமாக இருக்கும். தஞ்சையில் ஒரு நாள் கவிஞர் திரு ராமச்சந்திரன், ஆங்கில பேராசிரியர் திரு கே ஜி சேஷாத்ரி ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த பொழுது திரு சேஷாத்ரி அவர்கள் தானது சமயம் படித்துக் கொண்டிருந்த செயின்ட் அகஸ்டின் என்பாருடைய காலம் என்பதை பற்றி விசாரமாக எழுந்த கருத்து கோர்வைகளை பற்றி பேச ஆரம்பித்து காலம் என்ற தத்துவத்தை எவ்வாறு அலாதியான வழியில் அகஸ்டின் அணுகியிருக்கிறார் என்று வியந்து கவிஞரிடம் அகஸ்டினிலிருந்து சில பகுதிகளையும் படித்து காண்பித்தார். அதனடுக்க கால தத்துவத்தை அலசி ஆராய்ந்து கிட்டத்தட்ட இப்பொழுது காட்டும் எடுத்துக்காட்டின் ரீதியில் போய்கொண்டிருக்கும். But how is that future diminished or consumed which as it is not? Or how doth the past which is no longer increase unless in the mind which enacted this there are three things done? For it both expects and considers and remembers that which it expecteth through that which it considereth may pass into that which it remembereth. Time by Saint Augustine. கேட்டுக்கொண்டு வந்த கவிஞரிடம் திரு சேஷாத்ரி அவர்கள், பார்த்தீர்களா காலம் என்பதை பற்றி இதுபோல் யாரேனும் கூறியிருக்கிறார்களா என்றார். கவிஞர் பொறுமை எழுந்து, அது சரி சேஷாத்ரி, அதற்கு ஏன் இவ்வளவு அரட்டை அடிக்கிறான் என்று கேட்கவும் திரு சேஷாத்ரி அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம். கவிஞரே, இது சரியில்லை. உங்களுடைய போக்கு மிகவும் கர்வம் துணிப்பதாக இருக்கிறது. உலகில் நாம் கூறுவதுதான் சரி, வேறு எவரும் சிறப்பாக எதையும் சொல்லிவிட முடியாது என்று நினைப்பது மிகவும் தவறு. இரண்டு பக்கங்களில் இவ்வளவு அருமையாக காலத்தை பற்றி கூறுகிறார், அரட்டை என்று ஒரேடியாக போடுகிறீரே என்றார். சரி, நீங்கள்தான் முடிந்தால் இதைவிட சுருக்கமாக காலத்தை பற்றி சொல்லிவிடுங்களேன் பார்ப்போம் என்று சவாலாக கூறியதும், சுருக்கமாக என்ன, ஒரே வரியில் கூறுகிறேன், எனக்கு தெரிந்த மொழியான தமிழில் எழுதிக்கொள் என்று சொல்லி வெற்றிலை இரண்டு எடுத்து சுண்ணம் தடவியபடியே சொல்கிறார், நாளை பிறந்து நகர்ந்து இவ்வேளை புகுந்து விரைந்து நெருநல் கறந்தது காலம். இதுதான், இதற்கு மேல் அங்கு கதை பண்ணுவதற்கு என்ன இருக்கிறது? அகஸ்டின் கூறியதும் காலத்தின் ஒரு பகுதியைத்தான், கறந்து நிற்கும் காலத்தின் மற்ற பகுதியையும் நமது பண்டைய முனிவர்கள் சொல்லி தீர்த்து விட்டார்கள். அவற்றை நமது சொந்த சிந்தனை என்ற சூட்டில் இழக்கி பதமுற வாங்கி சொற்களில் தேக்கி வைத்தல் நமது கடமை. எந்த கருத்தின் மூலக்கருவையும் நேரடியாக பிடித்து விடுதல் கவிஞருக்கு இயல்பாக அமைந்ததும் கல்வி முறையால் கெடுக்கப்படாத அம்சம் என்றும் கூற வேண்டும். நண்பர்கள் கவிஞரின் இயல்பு தெரிந்து ஆங்கில கவிதை வரிகளின் துணுக்குகளை அவ்வப்பொழுது எடுத்து காண்பித்து, இதைப்போல் தமிழில் முடியுமா என்று சவாலாக சூழ்நிலையை உருவாக்குவதும் உண்டு. அப்பொழுதுதான் கவிஞர் முழு வேகத்தில் வெளிவருவார் என்பது நண்பர்களின் ஏற்பாடு. அத்தகைய ஒரு சம்பவம், தீன ராமச்சந்திரன் அவர்கள் கவிஞர் ஷேக்ஸ்பியரின் ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா என்ற நாடகத்திலிருந்து, ஏஜ் கெனாட் பிதர் ஹர் நார் கஸ்டம் ஸ்டேல் ஹர் இன்ஃபினிட் வரைட்டி என்ற துணுக்கை கொடுத்து, பார்த்தீர்களா ஷேக்ஸ்பியரின் லாகவத்தை தமிழில் இதெல்லாம் மசியுமா என்று தூண்டிவிடவும் கவிஞர், என் தமிழுக்கு மசியாதது உலகில் ஒன்றுமில்லை, என்னை நன்கு அறிந்த நீங்களே ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்கவும், திரு தீனரா, அதெல்லாம் இருக்கட்டும், இதை உங்கள் தமிழில் கொண்டு வந்து விடுங்கள் பார்ப்போம் என்று கூறினார். கவிஞர் கூறத் தொடங்க நண்பர் ஒருவர் எழுதி கொண்டார், காலம் அவள் எழில் காய்வதில்லை, கன்னி இளநலம் கைப்பதில்லை என்று கவிஞர் கூறியதும் நண்பர்கள் மிகவும் களிப்புற்றாலும், சிலர் மொழியாக்கத்தில் மூலத்தில் இருக்கும் இன்ஃபினிட் வரைட்டி என்பது வரவில்லையே என்று கேட்டார்கள். அதற்கு கவிஞர், அதற்கு காரணம் உங்களுக்கு தமிழ் தெரியவில்லை, தமிழ் உங்களுக்கு அந்நியமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். விடுவார்களா நண்பர்கள்? என்னது, நாங்கள் எல்லாம் தமிழ் தெரியாதவர்கள், நீர் ஒருவர் தான் தமிழ் தெரிந்தவரோ என்று பாயவும் கவிஞர், நான் ஒருவன் மட்டுமில்லை, இன்னும் இருவர் தமிழ் தெரிந்தவர்கள் உள்ளனர் என்றார். யார் அந்த இருவர்? என்ற கேள்விக்கு விடையாக கவிஞர் அளித்த பதில் ஒன்று திருப்பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை, இரண்டு திருவையாறு திவே கோபாலையர் என்றதும் திரு தினரா அவர்களின் காரிலேயே அனைவரும் ஏறிக்கொண்டு பள்ளியகரத்திற்கும் திருவையாற்றிற்கும் நேரடியாக சென்று பரிசோதித்து பார்த்து விடுவது என்று கிளம்பினார்கள். இருவரிடமும் சொல்லும்போது கவிஞர் தானாக சொன்ன மொழியாக்கத்தை முதலில் சொல்லாமல் தாங்கள் வருத்தி கேட்ட பின்பு சொன்ன மொழியாக்கமான காலம் அவளிடில் காய்வதில்லை, அவள் ஆயிரம் அழகுகள் அலுப்பதில்லை என்பதை முதலில் சொல்லி அவர்களது எதிரியக்கம் எப்படி என்பதை பார்த்து பின்னர் முதலில் கூறியதை சொல்ல வேண்டும் என்று அனைவருக்கும் ஏற்பாடாக கிளம்பினர். முதலில் திரு பிள்ளை அவர்களையும் பின் திரு ஐயர் அவர்களையும் பார்த்து கேட்டதில் ஆயிரம் அழகுகள் அலுப்பதில்லை என்பதற்கு பதிலாக பொதுவான பாராட்டம், கன்னி இளநலம் கைப்பதில்லை என்பதற்கு பதிலாக உகை மீதூற எழுந்து நிற்பதும் மேல் துண்டை இடுப்பில் கட்டா குறையாக இதுவன்றோ தமிழ் இதுவன்றோ தமிழ் என்று கொண்டாடியதும் கண்டு நண்பர்கள் வெட்கமும் திகைப்பும் வியப்பும் ஒருங்கே அடைந்தார்கள். பின்பு கவிஞரே அதன் மர்மத்தை நண்பர்களுக்கு விளக்கினார். ஒன்றுமில்லை, இளநலம் என்று சொன்னாலே என்றுமே முற்றி முடிந்துவிட முடியாத நலம் அழகு என்றுதான் தமிழ் இலக்கிய மரபார்ந்த வகையில் அர்த்தம். நீங்கள் தமிழ் மொழியின் நரம்பறியாத காரணத்தால் இன்ஃபினிட் என்பதற்கு எங்கே வார்த்தை என்று தேடினீர்கள். மொழியாக்கம் என்பது சரியான வார்த்தைகளை நிரல்பட வைப்பதென்று மொழியின் நரம்பறிந்து மூலக்கருத்தை அப்படியே ஈர்த்து வைப்பதுதான் சரியான மொழியாக்கம். தமிழுக்கும் நாட்டிற்கும் கவிஞர் அளித்த குடைகளிலெல்லாம் முத்தாய்ப்பானது அவருடைய தேவசபை என்ற கருத்து கூட்டமும் அதற்கு அடிப்படையாகவும் இலக்காகவும் அவர் அமைத்து காட்டிய கருத்து புதையலும் ஆகும். ஏனோ இந்த குடை இன்னும் நம்மால் திறந்து பார்த்து பயன்பெற மாட்டாமல் இருக்கிறது. கவிஞர் ஏன் தேவசபை ஆரம்பித்தார், அதனுடைய கருத்தூக்கம் என்ன என்பதை நாம் பார்த்தால் மனித குலத்தையே எதிர்காலத்தில் சூழ்கொண்டு நிகழ்காலத்தில் மனிதனை கவிந்தோ மனிதனுள் கறந்தோ வாட்டும் வெருட்டும் வெறுமை பேயாக எதிர்வது மரணம் என்ற ஒன்று. உலக வாழ்வின் மாறா இயல்பான மரணத்தை கண்டு மருண்டு ஓடாமல் மனத்தால் மரணத்தை கடக்கும் வழி ஒன்று கண்டார். வாழும் பொழுதே மனத்தால் ஏற்கனவே மரணம் அடைந்து விட்டதாக முடிவு செய்து கொண்டு விட்டால் பின் மிச்சமிருக்கும் வாழ்வு அமர வாழ்வுதானே. இயற்கை விதித்த நிலையாமை என்ற கட்டளையை இலக்கியம் அழியாத காவியம் என்ற உருவத்தில் வெற்றி கொள்ளவில்லையா? மனிதனுக்கும் கலை அல்லது கவிதை என்பதில்தான் அமர வாழ்வு என்பதின் சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரகசியங்களை பண்டைய முனிவரும் காவியம் செய்த ரிஷிகளும் பொதிந்து தந்திருக்கும் சொற்கள் மூல நூல்களாக சொற்களும் சொற்களின் விகாரப்பாடுகளும் அளபடைகளும் குரில் நெடில்களும் சந்தங்களும் கூட விடாமல் காப்பாற்றப்பட்டு செவிவழி பயிற்சியின் செம்மையில் நம்மை வந்து அடைந்திருப்பது நமது நல்ல காலம். இனி வருவது கவிஞருடைய சொற்களிலேயே. தர்க்க நியாயங்களுக்கு உட்பட்டு விவாதித்தும் உவமித்தும் குறிப்பாலும் உண்மைகளை தெளிவுபடுத்த மகரிஷிகள் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். பொருளின் ஆழத்தாலும் விவாத நுட்பங்களாலும் சொல்லை கடந்த அனுபவத்தை சொல்லில் மடக்கி கொண்டு வரும் இலக்கிய சாகசம் என்று அவற்றை சொல்ல வேண்டும். படைப்பின் சிக்கலை கட்டவிழ்த்து பிறவியின் வேதனைகளை அமைதிப்படுத்தி உயிரின் விழிப்பை சாதித்து ஆதாரமான மெய்மையை உணர்வில் கொண்டு தரும் அறிவு ஞானம் என்றால் அத்துடன் ஓசையின் அழகும் இதயத்தின் துடிப்பும் எண்ணத்தின் வண்ணமும் இணையும் போது அது கவிதையாகிறது. தமிழர்களாகிய நமக்கு சமஸ்கிருத சொற்களின் சாயலும் அவற்றின் சுவாசங்களும் பிடிபடாமல் போக முடியாது. ஏனெனில் நமது எண்ணங்களிலும் பண்பாட்டிலும் கலாச்சாரங்களிலும் கலந்து கிடக்கும் தத்துவங்களைத்தான் நமது மொழி குடும்பங்களும் பெற்றுள்ளன. எனவே சொற்களை நம்பி பழகலாம் என்பது என் துணிவு. கோட்பாடுகள் எதையும் பக்கபலமாக கொண்டு அவற்றை அணுகாமல் எண்ண தூய்மையுடன் அணுகும் போது நமக்கு வெளிச்சம் மறைக்கப்படுவதில்லை. இந்த தேவசபை என்ற கூட்டம் 1965 தொடங்கி கிட்டத்தட்ட கவிஞரின் இறுதிக்காலம் வரையில் நடந்து சென்றிருந்தது. மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், வருட முடிவில் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள், கூட்டத்திற்கு தேவசபை என்றே பெயர். முதல் நாள் சனிக்கிழமை பின்மாலையில் தொடங்கும் பகுதி அசுர சபை என்று அழைக்கப்படும். வந்திருப்பவர்கள் தங்கள் மனத்தில் ஏற்கனவே மூட்டை கட்டி வைத்திருக்கும் எண்ணங்கள் கற்பனைகள் பிடிப்புகள் அனைத்தையும் அசுர சபையில் கொட்டி கவிழ்த்து விடுவார்கள். மறுநாள் காலை உபனிஷத் ஆராய்ச்சி பெரும்பாலும், பகல் உணவு வரை. உபனிஷத் மந்திரங்களை மட்டும் வியாக்கியானங்கள் எதுவும் உள்ளே கொண்டு வராமல் பதம் பிரித்து பொருள் சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ சுவாமிநாத ஆத்திரேயன் அவர்களுக்கும் திரு கரிச்சான்குஞ்சு அவர்களுக்கும் ஏற்பாடு. கவிஞருக்கு வடமொழி தெரியாததால் மூலத்தின் பொருளை சொற்களை உள்ளபடி உணர்ந்து கொள்ள செய்து கொண்ட வழி. பின்மாலையில் காலையில் அலசி ஆராய்ந்த நூலின் உட்கருத்தை கவிஞர் தனது உளத்தீயில் முருகுற்று கனிந்த தீன் தமிழின் மோன பெருங்கழியில் மணிக்கணக்காக உரையாற்றுவார். வடமொழியறியா ஒருவர் உபனிஷத்தின் மூல கருத்தில் சென்று மருவி நிற்கும் சாகசம் இதுவரையில் எவரும் அவிழ்க்காத புதிர். உபனிஷதங்களுக்கு அவர் அளித்த விளக்கம் உபனிஷத உரை விளக்கத்திற்கு ஒரு பெரிய அரிய வரவு. இலக்கியம், கவிதை, தன்னரசு பெற்று தனியாட்சி நடத்துகின்ற மகத்துவம் அவரது விளக்கங்கள் என்று குறிப்பு காட்டி இதோடு முடித்து விடுகிறேன். விரிப்பின் பெருகும் விந்தை பெருமையல் விண்டுரைக்க ஓயாது என்பதால் தமிழ் கவிஞன் வாழ்ந்திருந்தான். மா கவிஞன் புகழை கேட்டறிந்து கேண்மைகுல நாட்டமுறும் கிறுக்கர் ஒரு சிலரும் இருந்தார்கள் என்பதுதான் செய்தி. கணையாழி இதழில் ஆகஸ்ட் 2001 இதழிலே ஸ்ரீரங்கம் வி. மோகனரங்கன் அவர்கள் எழுதியிருந்த கட்டுரை இது. படித்தது ஸ்ரீரங்கம் வி. மோகனரங்கன். நன்றி.